ගරු වෛද්‍ය පී සත්‍යලිංගම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 11ක් කාලයක් ලැබෙනවා.
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. வடக்கு மாகாணம் சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலே ஒரு போதனா வைத்தியசாலை, 4 மாவட்ட பொது வைத்தியசாலைகள், 10 ஆதார வைத்தியசாலைகள் உட்பட பிரதேச வைத்தியசாலைகள், ஆரம்ப பராமரிப்பு சுகாதார நிலையங்கள் உட்பட ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்டர் வருமுன் காக்கும் நிகழ்ச்சி திட்டத்திலே எம்ஓஹெச் டிவிஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வடக்கு மாகாணத்துக்கான இந்த மருத்துவ சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வடக்கு மாகாணம் என்பது இலங்கையிலே 3வது பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு வடக்கு மாகாணம். கிட்டத்தட்ட 9000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த மாகாணத்தினுடைய அளவு. அங்கு 5 மாவட்டங்கள் இந்த மாகாணத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாகாணத்துக்கான வைத்திய சேவை என்பது அந்த மக்கள் பரவி வாழ்கின்ற காரணத்தினாலே வைத்திய சேவையிலே நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வளங்களை பாவிக்கும் போது பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த வடக்கு மாகாணத்தின் சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதில் காணப்படும் பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமானது, கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ஆளணி பற்றாக்குறை என்றது, பகுதி வள பற்றாக்குறை, இரண்டும் எங்களுடைய மாகாணத்தில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதோடு மருத்துவ உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு, வாகனங்கள், நோயாளர் காவு வண்டிகள் அல்லது மருந்து பொருட்களை ஏற்றிச் செல்லுகின்ற பார ஊர்திகள், இப்படியான பல பௌதிக வள பற்றாக்குறைகள் எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகிறது. ஆளணி பற்றாக்குறை என்பது விசேட வைத்திய நிபுணர்களில் இருந்து சிற்றூழியர் வரை இந்த ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது. நான் அறிந்த வரையில் இறுதியாக அந்த காடை சரி செய்யப்பட்டது 2013 ஆண்டு, காட ரிவிஷன் செய்யப்பட்டது 2013 ஆண்டு. அப்படி 2013 ஆண்டு செய்யப்பட்ட காட ரிவிஷன்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஆளணிகளே இன்னும் முற்றாக நிரப்பப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போதைய தரவுகளின்படி வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்து சேவைக்காக 8295 பேர் அங்கு கடமையாற்ற வேண்டும். ஆனால் இப்ப நிரப்பப்பட்டுள்ள ஆளணி 6382 நிரப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் 1913 வெற்றிடங்கள் எல்லா மட்டத்திலையும் காணப்படுகிறது. ஆகவே இந்த வெற்றிடமாக உள்ள 1993 என்பது 2013 ஆண்டு செய்யப்பட்ட காடரி விஷயம் அடிப்படையில். ஆகவே தயவு செய்த கௌரவ அமைச்சர் அவர்கள், அந்த ஆளணி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மாகாணத்திலே 55 பிரதேச வைத்தியசாலைகள், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், 55 டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுடைய மாகாணத்தில் இருக்கிறது. அதுல 33 ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்சிங் ஆபீசர் கூட இல்லை. அவுட் ஆஃப் 55 டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் ஹானரபிள் மினிஸ்டர், தேர் ஆர் 33 டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வேர் தேர் இஸ் நாட் எ சிங்கிள் நர்சிங் ஆபீசர்ஸ் அவைலபிள். ஸோ இட்ஸ் ஏ
கௌரவமத்துமா
பவசூதி ஒபதுமா துத்துரு பலாத்தே சௌக்கியட்ட சம்பந்தல கட்டிட்டு கலா எத்தனை திபே பிரச்சனை திபேன்னே பலாத் சபாவே அனுமத்த காட்ரேக் அத்துலே ඒ යම් සෞඛ්‍ය මධ්‍යස්ථාන ප්‍රමාණයක් සඳහා හෙදියන්නේ නැහැ අනුමත කාර්ය මණ්ඩලය ඇතුළේ. ඒ නිසා අපි මේ කාර්ය රිවිෂන් එකේදී ඒක යොදාගෙන තමයි අපිට ඒක දෙන්න වෙන්නේ. ඒ නිසා අනිවාර්යයෙන් මේ රෝහල් වලට ලබා දිය යුතුයි. ඒක ගැටලුවක් නැහැ. නමුත් අපිට දැන් මුවේ වෙලාවෙ මුණ දෙන ප්‍රශ්නය තමයි අනුමත කාඩර් එක ඇතුළේ ඒ හෙදපත් වීම එතන සඳහන් කළා නැහැ පළාත් සභාවේ.
නන්දි ගෞරව අමාත්‍යවරුලේ என்னுடைய தயவு செய்து என்னுடைய நேரத்தில் இந்த அமைச்சர் எடுத்த நேரத்தை குறைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஓகே,
எங்களுடைய இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக உங்களுக்கு முன்வைக்கவில்லை. எங்களுடைய மாகாணத்தின் சுகாதார சேவை வளங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை சொல்றேன். நீங்கள் கௌரவ அமைச்சர், அதற்கு மேல் ஒரு வைத்தியர் என்ற வகையில நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். இதை நீங்கள் இந்த குறைகளை தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லுகிறேன். அதே போல இப்ப 2026 ஆண்டினுடைய சுகாதார சேவையை பலப்படுத்தும் திட்டத்தில் 5000 தொடக்கம் 10000 மக்கள் தொகையை உள்ளடக்கியதாக ஆரோக்கிய நிலையங்கள் அமைக்க 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் இந்த திட்டத்தை வரவேற்கிறேன், மிகவும் நல்ல ஒரு திட்டம். இருந்தாலும் கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற நடைமுறையில் இயங்கும் வைத்தியசாலைகளில் இருந்து நாங்கள் முதல் உச்ச பயனை பெறுவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நீங்கள் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எங்களுடைய மாகாணத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், நான் மாகாண சபையில் ஒரு அமைச்சராக, சுகாதார அமைச்சராக இருந்த நான் நாங்கள் இருந்தபோது 2015 முதலாவது ஸ்டாட்யூட் நியதி சட்டம் உருவாக்கப்பட்டது, சுகாதாரத்துக்கான நியதி சட்டம். அந்த நியதி சட்டத்திலே 110 வைத்தியசாலைகள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறது. ஆனபடினால எங்களுக்கு புதிய வைத்தியசாலைகள், புதிய நிலையங்கள் தேவை என்றதுக்கு அப்பால இந்த இருக்கின்ற 110 சுகாதார நிறுவனங்களையும் உச்ச அளவு அதிலிருந்து பயனப்படக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இப்போது காணுகின்ற அந்த கனவு, பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ், அடிப்படையான சுகாதார சேவையை மேம்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய கனவு நிச்சயமாக மெய்ப்படும் என்றதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. சுற்றியல் வைத்தியசாலைகள் வினைத்திறனோடு இயங்கினால், இந்த பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ் வினைத்திறனாக இயங்கினால், இந்த டெர்ஷரி கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிபுணத்துவமான சேவையை வழங்குகின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து, அந்த நிறுவனங்கள்ல வந்து, முக்கியமாக எங்களுக்கு 4 மாவட்ட பொது வைத்தியசாலைகள் இருக்கிறது, அந்த மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் வந்து மக்கள் குவிவதை, அல்லது ஓவர் கிரௌடிங், அங்க பெருந்தொகையான மக்கள் அந்த மாவட்ட வைத்தியசாலைக்கு வர்றதை நாங்கள் தடுக்கலாம். அப்படி தடுத்தால் நாங்கள் ஒரு தரமான சுகாதார சேவையை மாவட்ட வைத்தியசாலைகளில் வழங்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் இந்த சுற்றியல் வைத்தியசாலைகளை, பெரிஃபரல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணப்படுத்த வேண்டிய ஆளணியை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை திட்டத்தை கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் முன்னெடுக்க வேணும், முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் சில உதாரணங்களை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆனால் வைத்தியசாலை சம்பந்தமான ஆளணி, பௌதீக பற்றாக்குறை சம்பந்தமான எழுத்து மூலமான அந்த பத்திரங்களை நான் இந்த சபைக்கு உங்களுடைய கவனத்துக்காக நான் கையளிக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால், வைத்திய நிபுணர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி எங்கட மாவட்டத்தில் 100 எங்கட புரோவின்சியல் ஹாஸ்பிட்டல்ஸில், அதாவது அந்த ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல், 150 பேர் இருக்க வேணும். ஆனால் இப்போது இருக்கிறது 29 போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ஸ் அங்கே இருக்கிறார்கள். இந்த மாகாண வைத்தியசாலையில் இப்போ 95 வைத்திய நிபுணர்கள் பதில் கடமையாற்று நிலைமுதல் அங்கே காணப்படுகிறது. ஆனால் நான் இதில் ஒவ்வொரு கேட்டகரியா அந்த வெற்றிடங்களை சொல்லாமல் உங்களுடைய கவனத்துக்காக இந்த ஆவணங்களை நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் எங்களுடைய மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும், நெதர்லாந்து நாட்டின் உதவியோடு ஒரு கடன், சாஃப்ட் லோன், கிராண்ட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 60 மில்லியன் யூரோக்களுக்கு நாங்கள் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே 4 மாவட்டங்களிலே முக்கியமான வைத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டது. வவுனியாவில் சிறுநீரக மற்றும் இருதய சிகிச்சை பிரிவு, மாங்குளத்தில் அங்கே ஒரு டிசபிலிட்டி அல்ல ரீஹபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் உண்டு மாங்குளத்தில். இது இலங்கையில் இருக்கிற முதலாவது ஹாஸ்பிட்டல் என்று நான் நினைக்கிறேன், பொதுமக்களுக்கானது. ஏனென்றால் எங்கட மாகாணத்தில் பெருந்தொகையான விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் அல்லது தேவைக்கு உட்பட்ட நபர்கள் எங்களுடைய மாகாணத்திலே வாழுகிறார்கள். நாங்கள் செய்த ஒரு சேவையில், ஹவுஸ் டு ஹவுஸ் சேவையில், வீடு வீடாக சென்று எடுத்த தகவல்களின்படி 2016 எங்களுடைய மாகாணத்தில் 75,000 டிசபிலிட்டிஸ் were identified. We have done a survey in provincial, in the northern province during 2015 and 2017. And we were able to find there are 75,000 disabilities were identified. It must be more sometimes now. So in the engaludaya in the punarvalvu rehabilitation hospital mangulathil irukkiradai mulumayaga iyanga pandradukuriya nadavadikku edukka venum. அங்க இருக்கின்ற மருத்துவ உபகரணங்கள் நவீனமயமான மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறது. இந்த மாங்குளம் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் என்றது, இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த நார்தர்ன் ப்ரோவின்ஸ், இட் இஸ் ஃபார் த கண்ட்ரி. வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப்
டிசபிலிட்டி. எனக்கு
மேலதிகமான 2 நிமிடங்களை தனிப்பு பேர் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள், இந்த விடயத்திலே நீங்கள் கவனம் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோல எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், மன்னார் மாவட்டத்திலே தற்போது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீண்டகால திட்டமாக இருந்த இந்திய அரசினுடைய 600 மில்லியன் ரூபாய் உதவியோடு கொண்டு வரப்படுகின்ற அந்த அவசர சிகிச்சை பிரிவு இப்ப நீங்கள் வந்த பிற்பாடு அது முன்கொண்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை உடனடியாக அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் பொது வைத்தியசாலையில சிடி ஸ்கேன் இல்லை, அங்கிருந்து வெவ்வேறு வைத்தியசாலைக்கு நோயாளர்களை அனுப்புகிறார்கள். ஆனால் சிடி ஸ்கேனை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டிடம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து 2026 நிதி ஒதுக்கீட்டில் நீங்கள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பீடியாட்ரிக் போர்ட், லேபரட்டரி, இப்படி நிறைய தேவைகள் இருக்கிறது மன்னார் பொது வைத்தியசாலை. அதே போல முருங்கன் வைத்தியசாலை, மன்னாரினுடைய பெருநிலப்பரப்பிலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான வைத்தியசாலை முருங்கன். அந்த முருங்கன் வைத்தியசாலை இப்போது தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய காலப்பகுதியிலே அதற்குரிய வளங்கள் அங்கு இல்லை. தயவு செய்து அந்த வைத்தியசாலையை உங்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வருகிறேன். முல்லைத்தீவு வைத்தியசாலை, முல்லைத்தீவு வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும், பல தடவை இங்கு நாங்கள் பேசி இருக்கிறோம். முல்லைத்தீவு வைத்தியசாலையிலே நோயாளர்கள் தங்கி இருக்கின்ற வார்ட்ஸ், விடுதிகள் இல்லை. தயவு செய்து அதுக்கும் இந்திய அரசாங்கம் ஒரு முன்வந்திருக்கிறார்கள். உங்களுடைய காலத்திலே அதுக்கு முன்னுரிமை அளித்து இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியோடு அங்கு அமைக்கப்பட இருக்கின்ற நீங்கள் அதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வவுனியாவில் என்னுடைய மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கு குறைந்த நேரம் என்றதால என்னால் சொல்ல முடியல. அங்க மிகவும் பழமையான ஒரு பாறை ஊர்தி வச்சிருக்கிறார்கள் MSD-ல. நிச்சயமாக நீங்கள் அதுக்கு ஒரு சிறந்த பாறை ஊர்தியை, புதிய பாறை ஊர்தியை நீங்கள் அந்த வவுனியா மாவட்டத்துக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுடைய மாகாணத்திலே நாங்கள் மத்திய புனர்வாழ்வு அமைச்சினுடைய நிதியுதவியோடு 5 மாவட்டத்திலும் மாகாண சபை காலத்திலே 5 மது மற்றும் போதவஸ்திலிருந்து புனர்வாழ்வளிப்பதற்கான நிலையங்கள் கட்டியிருக்கிறோம். அந்த நிலையங்களை உங்களுடைய வேலை திட்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் மாவட்டத்துக்கு மயக்கவியல் நிபுணர் இல்லை, உடனடியாக தயவு செய்து அதற்குரிய முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக எனக்கு 2 நிமிடங்கள் தாருங்கள். இந்த எங்களுடைய சித்த ஆயுர்வேத மருத்துவம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய வைத்தியசாலைகளிலே பணிபுரிவதற்காக வெற்றிடங்கள் இருந்தாலும் வைத்தியர்களுக்கான நியமனம் முழுமையாக வழங்கப்படவில்லை. மருத்துவ படிப்பை முடித்துக்கொண்ட சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் செய்கின்ற வைத்தியர்கள் பல வருடங்களாக வேலைக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் சித்த மருத்துவத்துக்கான மருந்து தட்டுப்பாடு பாரிய அளவில் நடக்கிறது, ஆயுர்வேதத்துக்கான மருந்து தட்டுப்பாடு பெரிய அளவில் இல்லை. ஆனபடியினால் எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்திலே 100 ஏக்கர் சித்த மருத்துவ துறைக்காக இந்த ஹேர்பல் கார்டன் ஒன்றுக்கு 100 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூலிகை தோட்டத்திலே முதலீடுகளை செய்து
சித்த மருத்துவ
உற்பத்தி துறையை ஊக்குவிக்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேச்சு முழுமையாக டைம் கிடைக்கவில்லை. ஆகவே என்னுடைய பேச்சையும் தொடர்பான ஆவணங்களையும் இந்த சபைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி.
මේ පොඩි වෙලාව අරගෙන අපේ මන්ත්‍රීවරු ඉදිරිපත් කරපු කරුණ කරේ උත්තර ලබා දෙන්නම්. පළවෙනි කරුණ මේ අපේ විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා ගාන්ත කරුණාත්ක මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු මේ ඇම්බියුලන්ස් සම්බන්ධ ප්‍රශ්නය. ඔබතුමා ගිය මාර්තු මාසෙත් මේක ඉදිරිපත් කරා. ඒක නිසා මම ඊයේ වාර්තාව ගෙනාගත කොයි කරත් කියලා. මේක තියෙන කරු මන්ත්‍රීතුමනි මේ ගිලන් රථ 13ක් තිබෙනවා අපේ ගාල්ල ජාතික රෝහලේ. මෙතන පෞගිය ජනවාරි මාසෙ ඉඳන් නොවැම්බර් මාස දක්වා ගත්තර පස්සේදී නිතර වගේ එක ගිලන් රථයක් හැරුණාම දැන් මාර්තු මාසෙදී LW-215 කියන ගිලන් රථය ජනවාරි පෙබරවාරි වැඩ කරේ නැහැ. ආය අප්‍රේල් මාසෙ වැඩ කරේ නැහැ. නමුත් එන් දිගට පස්සේ වැඩ කළා. ඊළඟට 48-0201 කියන ගිලන් රථය මාර්තු මාසෙට වැඩ කරන්නේ නැහැ. ඉතින් ගිලන් රථ සාමාන්‍යයෙන් 12ක් මෙතන වැඩ කරනවා. අනිත් එක තමයි දැන් මෙය ජාතික රෝහලක් බවට උසස් වුණාට පස්සේ අපි විශ්වජන සේවන් ගොඩක් සපේලා තිබෙනවා. දැන් කලින් වගේ අර මෙතන ඉඳලා වෙන තැනක ට්‍රාන්ස්ෆර් කරන විදිහට නෙමෙයි වැඩ කටයුතු සිදු වෙන්නේ. ඊයේ මම අධ්‍යක්ෂ මත එක්කත් මේ කතා කරා. දැන් එතනට අර එතන ඉඳන් කොළඹට හෝ වෙන තැනකට යන ප්‍රමාණය සැලකිතුමට අඩු වෙලා තිබෙන නිසා මේ ගිලන් රථ ප්‍රමාණය දැනට ප්‍රමාණවත් ඒ කටයුතු කරගෙන යන්න මම ඔබතුමා කියන මේ කරුණ පිළිගන්නම්. අපිට අලුත් ගිලන් රථ ලැබුණාට පස්සේදී මේක මෙතන ටිකක් කල්ගත වෙච්ච ඒවා ඒක ලබා දෙන්න අපි කටයුතු කරන්නම්. දෙවැනි කාරණේ ගාල ජාතික රෝහල සම්බන්ධයෙන් මේ පුවත්පතක දැන්වීමක් පළ කර මේ පුවත්පත ගියපු වාර්තාවක් සහ කතුවැකියක් ගැන ලංකාදීප කතුවැකිය පිළිබඳව කාවින් ජවර්ධන මන්ත්‍රීතුමාත් කිව්වා මම මේ ගිලනත් සම්බන්ධයෙන් වාර්තාව සභාගත කරන වගේම ජාතික රෝහලේ අධ්‍යක්ෂතුමා ඉදිරිපත් කරා නොවැම්බර් 16 වෙනිදා ලිපියක් එවලා තියෙනවා ප්‍රධාන කර්තෘ ලංකාදීප පුවත්පතට අතනම ගාල ජාතික රෝහල තුල ශල්‍යාගාර 17ක දිනපතා ශල්‍යකර්ම සිදු කරන අතර ඉන් ශල්‍යාගාර දෙකක් පැය 24 පුරා ක්‍රියාත්මක වෙනවා බොහෝ ශල්‍යාගාර උදෑසන 8 සිට 5 දක්වා වැඩ සිදු වෙනවා සාමාන්‍ය ප්‍රධාන ශල්‍යකර්ම 40ක් සහ සුළි ශල්‍යකර්ම 100ක් පමණ සිදු කෙරෙනවා එතකොට සමහර වෙලාවට විශේෂඥ වෛද්‍යවරයෙක් එක්කෝ රට ගිහිල්ලා එහෙම නැත්නම් නිවාඩු දාලා වගේ හදිසි තත්ත්වයක් පැන නොනගුණොත් මේ කටයුතු සාමාන්‍ය පරිදි සිදු වෙනවා ඒ කියන්නේ මේක මේ මේ ශල්‍යාගාරයක් වැහෙන්න තරමටම ඒ කාර්ය මණ්ඩලයේ හෝ වෙන ප්‍රශ්නයක් එතන පැන නැගිලා නැහැ ඒ නිසා මේක ලංකාදීප පුවත්පතේ පුවත්ත නිවැරදි කළ දැම්මර පස්සේ තමයි අර මේ 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 කතුය කියලා ලිව්වේ
ගරු ඇමතුමා කෙටියෙන්
හරි ඊළඟට මෙන්න මේ කොළඹ ජාතික රෝහලේ ට්‍රොපොනින් අයි සම්බන්ධයෙන් කතාවක් ගත්තා ඇත්තරම මේක මම දන්නවා තොරතුරු දුන්නේ කවුද කියලාත් දැන් මෙතන තිබෙන්නේ මේ අධ්‍යක්ෂවරයා සම්බන්ධ ප්‍රශ්නය අධ්‍යක්ෂවරයා පත් කරන්න බැරි මම මේ කාර්ක සභා අවස්ථාව පටන් ගන්නකොට කිව්වා රාජ්‍ය සේවා කොමිෂන් සභාව අනුමත කරලා නැහැ මේ ජාතික රෝහල ඇතුළු අපේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ නියෝජ්‍ය සෞඛ්‍ය අධ්‍යක්ෂ ජෙනරාල් තනතුරු 7ක් පිරවීමට තිබෙන ක්‍රමවේදය සම්බන්ධයෙන් තාමත් PSC ක අනුමැති ලැබිලා නැහැ. ඒ අනුමැති ලැබෙන්නේ නැතුව අපිට ජාතික රෝහලට ස්ථිර අධ්‍යක්ෂවරයෙක් පත් කරන්න බැහැ. අපිට කැමති පත් කරගන්න පුළුවන් නම්. ඒ නිසා අපිට සිද්ධ වුණා LRH ගේ අධ්‍යක්ෂවරයා වැඩවලන පදනේ මෙතන ගේන්නට. ඉතින් ඒ කාලෙදී මෙන්න මේ එක ට්‍රොපොනින් I පරීක්ෂා කරන යන්ත්‍රයක් සම්බන්ධයෙන් එහි දැන් වැඩ කරන නියෝජ්‍ය අධ්‍යක්ෂවරයෙක් ඉන්ටර්නෙට් එකෙන් බාගත කරගත්ත වාර්තාවක් ඉදිරිපත් කිරීමේ හේතුව මත අපිට සිද්ධ වුණා ඒකන පරීක්ෂණ කමිටුවක් දාන පස් දිනක. ඒ පරීක්ෂණ කමිටු වාර්තාව ලැබිලා තිබෙනවා. ඒ පරීක්ෂණය කරමින් තිබුණු කාලෙදී රාත්‍රී කාලයේදී ට්‍රොපොනින් I කරන එකේ ඒ නිසාම අපිට සිදු වුණා ඒක නවත්තන්න. නමුත් ඒකේ කිසි වළංගු භාවයක් නැහැ කියලා දැනගත්තට පස්සේ දැන් ඒ අපි කටයුතු කරනවා. අනිත් එක එහෙම පරීක්ෂණයක් කරගන්න බැරි නම් අපි එලියාපංච කළා තිබෙන පෞද්ගලික රසායනාගාරවලට ඒ වාර්තා යවන්නේ රජය මුදල් වියදම් කරලා. රෝගියාගේ මුදල් වියදම් කරන අවශ්‍යතාවයක් නැහැ. රජය මුදල් වියදම් කරන එකට ඒක රජය මුදල් වැය වෙන්නේ. ඒ නිසා මේ ජාතික රෝහල සම්බන්ධයෙන් මේ හදන සමහර දේවල් ප්‍රවෘත්ති එළියරෙන්නේ කියන කවුද කියන එකත් අපි දන්නවා කරු නියෝජ්‍ය සභාපති මේ කාර්ක සභා සභාපතිතුමියනි ඒ හදන්නේ තමන්ට මේ තනතුරු නොලැබීමේ කේන්ද්‍රය මත ජාතික රෝහල සම්බන්ධයෙන් වැරදි චිත්‍රයක් මවන කියන එක මම කියන්න කැමතියි.
ඕඩර් ප්ලීස් පූර්ණ පාර්ලිමේන්තු කාර්ක සභාව දිවා විවේකයේ සඳහා අද දින පස්වරු 1 දක්වා අත්හිටවනු ලැබේ.